தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி. உங்களை நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்மளுக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நிறையா முக்கியமான விஷயங்களை வாண்டடாகவே நம்மளோட பார்வையிலேருந்து அவங்க தள்ளி கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பேசப்படாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதோட இம்பாக்ட் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெல்கம் யூ ஆல் டு தி பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தி எம்பிஸ் வ்ளாக். இன்னைக்கான டாபிக், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் EIA டிராஃப்ட் 2020 Environmental Impact Assessment.
इस समय पूरी दुनिया में क्लाइमेट चेंज एक बड़ी चिंता का विषय बना हुआ है. आने वाली पीढ़ियों के लिए, भविष्य के लिए हमें अपने पर्यावरण को बचाना ही होगा.
இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம ஒரு ரொம்ப ரேஷனலான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். எமோஷனல் ஆகாமல் நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் இதை வச்சு அசஸ் பண்ணுவோம். சரி, இது எல்லாமே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ன்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1976-77 வந்து பிளானிங் கமிஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்டை என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அசஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் முத முதல்ல நம்ம என்விரான்மெண்ட்டை நோக்கி திரும்ப ஆரம்பித்த சமயம். ஈவன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 1994 வரையும் எந்த ஒரு அப்ரூவலா இருந்தாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனா தான் இருந்திருக்கு. அவங்களோட டிஸ்கிரிஷன்ல தான் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 1994 தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ன்ற ஒரு ஆக்ட் வர ஆரம்பிக்குது. அது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது 1986 ஆக்டுக்கு கீழே இந்த ஆக்டை கொண்டு வராங்க யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட். 1994 வந்த இந்த ஆக்ட 2006 ஒரு டிராஃப்டால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. சரி, இந்த EIA என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் அது என்விரான்மெண்ட்டுக்கு காஸ் பண்ற டேமேஜை பேஸ் பண்ணி அதை அசஸ் பண்ணி அதை அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்றது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட்ன்றது. EIA நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேண்டட்ரி. குறிப்பாக சொல்லணும்னா மைனிங், தெர்மல் பவர் பிளான்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ரோடு, ஏர்போர்ட்டு, போர்ட்ஸு, ஹார்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த EIA-யோட அப்ரூவல் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதோட இம்பாக்ட், அந்த இண்டஸ்ட்ரியால் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படுற இம்பாக்டை வந்து ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. அவங்க மெஷர் பண்ண பிற்பாடு எய்தர் பெர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே இந்த EIA எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சதான் இந்த EIA டிராஃப்ட் 2020 என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இதோட அப்ரூவல் ப்ராசஸ்ல பல ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை ரொம்ப பிரீஃபா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு என்னன்னா ஸ்கோப் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸ்கோப் ஆஃப் தி ப்ராஜெக்ட் என்ன சொல்லணும்னா, இதோட சோஷியல் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரினால அங்க இருக்க மக்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு வருது, என்ன மாதிரி வெல்ஃபேர் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்கோப்பை இது அனலைஸ் பண்ணும். அதே மாதிரி இது நம்மளோட GDP-யோட கான்ட்ரிபியூஷன்ல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க. இம்பாக்ட் அனாலிசிஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட்னால என்விரான்மெண்ட்டுக்கு வரப்போற இம்பாக்ட் என்ன அப்படின்றத இந்த அனாலிசிஸ், இந்த இம்பாக்ட்டை பேஸ் பண்ணிட்டு EIA ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படும். இது ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட பிறகு இமீடியட்டா அங்க இருக்க கம்யூனிட்டி, அதாவது அங்க இருக்க மக்கள், இந்த இண்டஸ்ட்ரி வருதுன்ற இடத்துல இருக்க மக்கள் கிட்ட இதை பத்தி பிரீஃப் பண்றாங்க. அவங்க பிரீஃப் பண்ண பிற்பாடு இது வந்து ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகும். அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இது வந்து டினை ஆச்சுன்னா அவங்க என்னென்ன மாதிரி டிஃபிஷியன்சி இருக்கோ இதை கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப அவங்க அந்த கம்யூனிட்டியான மக்கள், அதாவது அந்த மக்கள் கிட்ட சந்திச்சு இந்த கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ரூவல் எடுக்கணும். இதுதான் அந்த ப்ராசஸ் ஃப்ளோ. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சோசியல் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், அதாவது எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்பிள், இதுக்கு அகேன்ஸ்டா அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. சப்போஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி சோசியல் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா ஒருவேளை ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடும். இதுதான் அந்த ப்ராசஸ் ஃப்ளோ. இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே இஏஏயோட ப்ராசஸ் ஃப்ளோவை பற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இஏஏ டிராஃப்ட் 2020 இருக்க பெரிய லூப் ஹோல்ஸ்லாம் என்னென்ன. முதல்ல முக்கியமான லூப் ஹோல் என்னென்னா போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இஏஏல ஒரு பெரிய ப்ராசஸ் ஃப்ளோவே பார்த்தோம். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா யார் யார்கிட்ட அப்ரூவல் எடுக்கணும், என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு. பட் இது எதுவுமே கிடையாது இஏஏ டிராஃப்ட் 2020. இஏஏ டிராஃப்ட் 2020 பொறுத்த மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அவங்க ஆரம்பித்த பிற்பாடு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ், அதாவது கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கு கிளியரன்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம். இது எப்படிப்பட்ட ப்ராசஸ் ஃப்ளா அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஒரு கவர்மெண்டோட இடம் இருக்கு, நான் அந்த கவர்மெண்டோட இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாம அங்க ஒரு பில்டிங்கை கட்டிட்டு, பிளான் அப்ரூவல் கிடையாது, கார்பரேஷன் அப்ரூவல் கிடையாது, இது எல்லாமே இல்லாம நான் அங்க ஒரு பில்டிங் கட்டிட்டு நான் என் ஃபேமிலியோட அங்க குடி வந்த பிறகு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி உங்க இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கேன், இங்க நான் எனக்கு பிளான் அப்ரூவல் கிடையாது, பட் இப்ப நான் உள்ள வந்துட்டேன், எனக்கு பிளான் அப்ரூவல் தாங்கன்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாத்துக்குமே ரீசெண்டா நடந்த எல்ஜி பாலிமர் விசாகப்பட்டினத்தோட கேஸ் லீக் பத்தி தெரியும். அந்த கம்பெனி அப்போ ஆரம்பிக்கும் போது இஏ அப்ரூவல் தேவைப்படல. ஆனா இஏ அப்ரூவல் தேவைப்படும் போது அவங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப பெரிய டிலே இருந்திருக்கு அப்படின்றதுதான் அவங்களோட கூற்று. பட் அதை விட்டுட்டு நம்ம நார்மலா பார்த்தோம்னா அவங்க இஏ அப்ரூவலுக்கு அப்ளை பண்ண பிற்பாடு அவங்களோட ஹியரிங்க்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் லீக் நடந்திருக்கு. சோ இஏ அப்ரூவல் இல்லைன்னா என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கிளியராவே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கம்பெனிஸ் இங்க எந்த அப்ரூவலும் இல்லாம ஆரம்பிக்கிறாங்க, பட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வயலேட் பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி பெனால்டிஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. பெர் டே பெனால்டி 5,000 ரூபாய். இதே இது வந்து இட் இஸ் கேப்ட் அட் 150,000 ரூபீஸ் பெர் மந்த். அதாவது 150,000 ரூபாய் தான் பெனால்டி பெர் மந்த்க்கு டிவியேட் பண்ணினா. 20,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு கட்டப்படுற எந்த ஒரு பவர் பிளான்ட்டுக்கும் 5,000 ரூபாய் பெர் டே இல்லனா 150,000 ரூபாய் பெர் மந்த் பெரிய பெனால்ட்டியா இருக்கும் நினைக்கிறீங்களா? பெனால்டி எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ் என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய டேமேஜ் இர்ரிவோக்கபிளா இருக்கும். அதாவது திரும்ப ரெட்ரீவே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய டேமேஜா இருக்கும். அதுல எவ்வளவு பெனால்டிஸ் போட்டாலும் அது உதவ போறது கிடையாது. முக்கியமா இன்னொரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய கம்பெனிஸ் இந்தியால இஏஏயோட அப்ரூவலே இல்லாம இல்லீகலா ரன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த டிராப்ட் அப்ரூவ் ஆச்சுன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் இதை லீகலா பயன்படுத்தி அப்ரூவல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய லூப் ஹோலா இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2, இஏஏயோட டிராஃப்ட்ல பார்க்கப்படுற இன்னொரு பெரிய லூப் ஹோல் என்ன, வயலேஷன்ஸை ரெண்டே ரெண்டு பார்ட்டி மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒன்னு கவர்மெண்டோட ரெப்ரசென்டேட்டிவ், ரெண்டாவது ப்ராஜெக்ட் ப்ரோபனன்ட், அதாவது அந்த கம்பெனி. காமன் பப்ளிக்கால இதை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இது எப்படி இருக்குன்னா, இப்ப என்னோட மைனோ இல்ல என்னோட இண்டஸ்ட்ரியிலோ ஒரு பிரச்சனைனா நான் போய் டிக்ளேர் பண்ற மாதிரி என்னோட மைன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது நடக்குமா? இது ஒரு பெரிய லூப் ஹோல தான் பார்க்கப்படுது. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, ரிடக்ஷன் இன் தி பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டைம். அதாவது இஏஏ பொறுத்த மட்டும் 30 நாட்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க பப்ளிக் பார்ட்டிசிபேஷனுக்காக, இதை இஏஏ டிராப்ட்ல 20 நாட்களா குறைச்சிருக்காங்க. இது என்ன நடக்கும்ன்ற ப்ராசஸையும் நான் சொல்றேன். முன்னாடியே நான் ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஏஏ டிராப்ட் ரெடியான பிறகு அந்த கம்பெனி அங்க இருக்க கம்யூனிட்டி, அதாவது மக்கள் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதை பத்தினா, இதுல இருந்து இவ்வளவு வேஸ்ட் வெளியில வருது, இந்த வேஸ்ட் நாங்க இப்படிதான் ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை பப்ளிக் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு 30 நாட்கள் கொடுக்க போறோம், அதுக்கு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த 30 நாட்களை 20 நாட்களா குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த 30 நாட்களே சஃபிஷியன்டான ஒரு டைம் கிடையாது. அதாவது இஏஏ ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பல 1,000 பக்கங்கள் போகும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படும். இது எல்லாமே புரிஞ்சுட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 30 நாட்களே கம்மின்ற பட்சத்துல அந்த 30 நாட்களை 20 நாட்களா குறைக்கிறது ரொம்பவே ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனை இது ரொம்பவே குறைச்சிரும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. 6 to 7 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம் போற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 30 நாட்கள் தரப்படுறது ரொம்பவே ஒரு மீகரான டேஸா தான் நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 90 to 120 நாட்கள் கொடுக்கணும்ன்றது என்னோட கருத்து. பாயிண்ட் நம்பர் 4 ஒரு குரூஷியலான பாயிண்ட் தான், பெரிய லூப் ஹோல் தான் சொல்லணும். இஏஏ 2020 டிராஃப்ட்ல என்ன மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ப்ரீவியஸா ஒரு பில்டிங் கட்டிருந்தான், அது 20,000 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல இருக்க எந்த பில்டிங்கா இருந்தாலும் அதுக்கு இஏஏ அப்ரூவல் தேவைப்படும். ஆனா இப்ப எந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எனி பில்டிங் விச் இஸ் மோர் தென் 150,000 ஸ்கொயர் மீட்டர்னா மட்டும்தான் இஏஏ அப்ரூவல் தேவைப்படும். ஏன் இதை என்ன லாஜிக்கை பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்கன்றது சுத்தமா புரியல. ஏன்னா அந்த 20,000 ஸ்கொயர் மீட்டர்ன்றத ஒரு 40,000 ஸ்கொயர் மீட்டர் ஆக்கியிருந்தாங்கன்னா ஓகே, 150,000 ஸ்கொயர் மீட்டர் ஆக்கியிருக்காங்க. இந்த 150,000 ஸ்கொயர் மீட்டர்னா என்னன்னா, அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேண்ட்வித். சோ இதுக்கு ஏஏ அப்ரூவல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவா தான் பாக்குறேன். ஏன் நம்ம எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க எந்த ஒரு ஸ்மாலஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் அவங்க குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கா இருக்கட்டும் இல்ல மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கா இருக்கட்டும் அங்க ஜென்ரேட் ஆகிற டஸ்ட் வந்து ரொம்பவே ஹியூஜ். அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ற ஜென்ரேட்ல இருந்து வெளியாகிற GHG அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு குறிப்பா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டெல்லியில் ஏர் பொல்யூஷன் எவ்வளோ ஜாஸ்தின்னு. அதில் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை சாயில் அண்ட் டஸ்ட் பொல்யூஷன். ஸோ மேஜராக இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து வர்றது, இது டைரக்டாக இம்பாக்ட் ஏர் பொல்யூஷனுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்ப பெரிய ஃப்ளாவாக தான் பார்க்கப்படுது. பாயிண்ட் நம்பர் ஃபைவ்மே ஒரு பெரிய லூப் ஹோலாக தான் பார்க்கப்படுது இந்த இஏ டிராஃப்ட் 2020ல. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே வந்து இஏயோட அப்ரூவல் இனிமேட்டு தேவைப்படாது. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே வந்து இஏயோட அப்ரூவல் தேவைப்படாது, ஏன்னா இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது, பப்ளிக் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா இது நம்ம நாட்டுக்கான சேஃப்டிக்காகவும் நம்மளுக்கான சேஃப்டின்றதுனால இது கவர்மெண்ட் ரிவீல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. பட் இதுல புதுசா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கான கிளியர் டெஃபினிஷன் எதுவும் கொடுக்கல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்ட்ராட்டஜிக்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல ஸ்ட்ராட்டஜிக்ன்ற சீல குத்திட்டு நம்ம கிட்ட ரிவீல் பண்ணாம அந்த ப்ராஜெக்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆப்ஷனை இந்த ஏஏ டிராஃப்ட் கொண்டு வருது. ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வளர்க்குறேன், டேஹிங் பட்காய் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு அசாம்ல கவுஹாத்தியில இருக்க ஒரு ஃபாரஸ்ட், அது வந்து எலிஃபென்ட் ரிசர்வ் காரிடர். ஸோ அங்க வந்து ஒரு கோல் மைனிங் 16 வருஷமா நடந்துட்டு இருக்கு ஏஏ அப்ரூவல் இல்லாம. ஸோ இப்போ கவர்மெண்ட் இதை ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வந்ததுன்னா இனிமேட்டு இதுக்கான அப்ரூவல் தேவைப்படாது, அங்க இருந்து கண்டினியூஸா கோல் எடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி டிஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கிளியரா ஸ்ட்ராட்டஜிக் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணுன்றது இன்னொரு முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. இதை பத்திலாம் நம்ம பேசுறதுனால நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்களோ இல்ல கண்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் ஆனவங்களோ இல்ல எக்கானமிக் அகேன்ஸ்ட் ஆனவங்களோ கிடையாது. இதை பத்தி என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் லிஸ்ட் தான் பேசணும் இல்ல நேச்சர் லவர் தான் பேசணும் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. எந்த ஒரு காமனான பர்சன் நேச்சரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இதை பத்தி பேசலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற நேச்சரை அதை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது நம்மளோட கடமை, அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம சரியா பண்ணணும். இதுக்கு அகேன்ஸ்ட் நம்ம வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா, கவர்மெண்ட் அதுக்கான டைமை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 11th August முன்னாடி இந்த மெயில் ஐடி, அதாவது EIA2020-MOEFCC@gov.in க்கு நீங்க மெயில் அனுப்பணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்க அமெண்ட் பண்ண சொல்லி நீங்க அனுப்பலாம். உங்களுக்கு இன்னும் அடிஷனலான பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா டெஃபினட்டா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்ன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MP. வணக்கம், வாழ்த்துக்கள்.